മത്തേയു എഴുതിയ സുവിശേഷം ആറാമത് അധികാരം പന്നി രണ്ടാം വസനം. മത്തേയു ആറ് പന്നിരണ്ട്. എങ്ങൾ കടനാളികൾക്ക് നാങ്ങൾ മന്നിക്കുന്നത് പോലെ എങ്ങൾ കടങ്ങളെ എങ്ങൾക്ക് മന്നിയും. അരുമയാണ് സഹോദരങ്ങളെ, നാങ്ങൾ എങ്ങളുടെ കാലേ ആരാധനയിലേ നിങ്ങൾ എല്ലാവരും അറിഞ്ഞിരിക്കുന്ന പ്രകാരമായി ആണ്ടവരാകിയ യേശു ക്രിസ്തു എങ്ങൾക്ക് കൽപ്പിച്ച് തന്ന അവരുടെ ജപത്തെ കുറിച്ച് നാങ്ങൾ தியானித்து வருகிறோம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் கடந்த கிழமை இந்த பன்னிரெண்டாம் வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் வாசித்தோம். எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும், அதாவது எங்களுடைய பாவங்களை கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆகவே கிறிஸ்து என்ன விதமாக எங்களை மன்னித்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்று நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகின்ற தேவன் எப்படியாக ஜபிக்க சொல்லி கேட்கின்றார் என்றால், எங்கள் கடனாளிகளுக்கு, அதாவது எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று கிறிஸ்து கற்று தந்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே இங்கு ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கின்றோம். ஒன்று, நாங்கள் கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்திலே எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றவர்களையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்கின்ற இந்த ஜபத்தை நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஒரு விதத்திலே பார்த்தால், நாங்கள் எங்களை கிறிஸ்து மன்னித்தது போல நாங்கள் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் இங்கு மன்னிக்கின்றதற்கு மனுஷகுமாரனுக்கு தான் என்ன இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றதே தவிர, நாங்கள் ஒருவனை மன்னிக்கிறதுனாலே அவன் பாவ மன்னிப்பை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்று சிலர் இந்த வசனத்தை எப்படியாக இருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் எங்களுடைய மனுஷர்களுக்கு போய் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற வேளையிலே இந்த சில விசேஷித்தமான மனுஷர்கள் தேவனிடத்திலே எங்களுக்காக பாவ மன்னிப்பை வாங்கி தரலாம் என்பதையும் இந்த வசனத்தை கொண்டு சில பேர் வியவாதிப்பது உண்டு. ஆனால் கிறிஸ்து இதை இப்படியாக சொல்லவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுக்கு விரோதமான பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஆகவே இங்கு ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோம். ஆகவே நான் மெய்யாக கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டவன் என்றால் நீ நிச்சயமாக மற்றவனை மன்னிப்பாய் என்பதையே வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஒருவரை மன்னிக்கிறதுனாலே தேவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று. அப்படி என்றால் எப்படியா முடிந்துடும் கடைசியிலே, நான் என்ன செய்கின்ற என்னுடைய பாவ மன்னிப்பிற்கு பங்குடையவனாக வந்து விடுகிறேன். நான் இந்த சகோதரியையோ அல்லது சகோதரனையோ மன்னிக்கிறதுனாலே கிறிஸ்து என்னை மன்னிப்பார் என்பது அல்ல, கிறிஸ்து என்னை மன்னித்தால் நான் நிச்சயமாக மன்னிப்பேன். அன்பரா இயேசு கிறிஸ்து சொல்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, நான் உங்களிலே அன்பு கூர்ந்ததினாலே நீங்கள் நிலை அன்பாயிருக்கின்றீர்கள். அதே போலதான் கிறிஸ்து உங்களை மன்னித்தார் என்பதற்கான பிரதானமான அடையாளம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். இதைத்தான் கிறிஸ்து இங்கு பிரதானமாக சொல்லுகின்ற காரியம். ஆகவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் கிறிஸ்து உங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தாரா மன்னிக்கவில்லையா என்று நீங்கள் பதறி, நீங்கள் சில வேளைகளிலே சந்தேகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீ உண்மையாகவே கிறிஸ்து இயேசு விடத்திலே மன்னிப்பை நீ பெற்றுக் கொண்டவனே ஆனால் உன்னை நீ ஆராய்ந்து பார், உன்னை நீ ஆராய்ந்து பார், நீ மற்றவனை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றாயா? ஆகவே நீ மற்றவனை மன்னிப்பதற்கு நீ ஆயத்தமே இல்லை என்றால் அச்சம் என்னவென்றால், என்னுடைய மன்னிப்பை நீ என்ன செய்யவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து தெளிந்த விதத்தில் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே இங்கு நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்திலே தேவனே அந்த மன்னிப்பை என்ன செய்யும், நீர் உண்மையாகவே என்னை மன்னிச்சீர் என்றால் நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்கின்ற அந்த கனியை நீ என்னிடத்திலே தாரும் என்று நான் நீங்களும் கதறி ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது மிகவும் மிகவும் ஒரு கடினமான காரியம் என்றாலும் கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ என்னிடத்திலே நீ நம்பி இருக்கின்ற போலே நீ அதிகமான கனிகளை நீ கொடுப்பாய். ஆகவே இங்கு கிறிஸ்து எப்படியாக மன்னித்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இங்கு கிறிஸ்து மன்னிக்கும்படியாக சொன்ன கிறிஸ்து எங்களுக்கு ஒரு நிபந்தனை அங்கு தருகின்றார். அந்த நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் மத்தேயு 15:18 நாங்கள் வாசித்த பகுதியிலே 15 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீ அவனுக்கு தனித்திருக்கையிலே அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. வேதம் என்ன சொல்லுகின்றது, என்ன அங்கென்றால், நீ உனக்கு விரோதமாக ஒருவன் குற்றம் செய்திருந்தால் குற்றம் செய்தவன் உன்னிடத்திலே வரும் வரையும் நீ என்ன செய்யாதே, பார்த்துக் கொண்டிருக்காதே. நீ என்ன செய், போய் அவனுக்கு உணர்த்து. இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் லூக்கா 17:3 உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் நீ அவனுக்கு என்ன செய், மன்னி. அவன் கிறிஸ்து ரெண்டு காரியம் சொல்ற, ஒன்று என்னவென்றால் நீ அவனுக்கு உணர்த்து, அவன் உணர்ந்து வரும் பொழுது நீ மன்னி, அல்லது நீ அவனை உணர்த்தி நீ மன்னி. தெரிந்த விதத்தில் நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான, இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மிகுதியான காரியங்களை பார்க்க போகின்றோம். இங்கு என்ன சொல்கிறார் என்றால் கிறிஸ்து, நீ ஒரு சகோதரனுக்கு நீ உணர்த்தி அவன் மனம் திரும்பினால் நீ அவனை மன்னி, அல்லது அவன் உண்மையாகவே உன்னிடத்திலே வந்து உணர்ந்தவனாய் வந்தால் மனஸ்தாபப்பட்டால் நீ அவனை என்ன செய், மன்னி. இங்கு ஏதோ ஒரு எழுந்த விதத்திலே நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறோமே என்று ஒரு புச்சப்பில்லாத வாழ்க்கையை கிறிஸ்து இங்கு கிறிஸ்து சொல்லவில்லை. உண்மையாகவே ஒரு மனுஷன் மனங்கசந்து உங்களிடத்திலே வருகின்ற வேளையிலே நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும், அல்லது இன்னொரு சகோதரன் அவன் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்ற வேளையிலே, அவன் கொலை செய்திருக்கின்ற வேளையிலே நீங்கள் போய் அவனை உணர்த்தி அவன் மனம் திரும்புகின்ற வேளையிலே நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆகவே கிறிஸ்து இப்படித்தானே எங்களை மன்னித்தார். நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே கிறிஸ்து எங்களை மன்னித்தாரா? இல்லையே. அப்படி என்றால் கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்துடுவார் உலகத்தில். அவை இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக அங்கு உணர்த்தப்பட்டு அப்படி அவன் உணர்ந்தவனாய் கிறிஸ்து இடத்திலே வருகின்ற போலையில் தானே கிறிஸ்து மன்னித்தார். அவை இங்கே பரிசுத்தாவியானவர் நீங்கள் செய்கின்றது பிழை என்பதை நீங்கள் உணராமல், அல்லது பரிசுத்தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்றது பிழை என்பதை உணர்த்தியும் நீங்கள் அதை உணராமல் இருந்தால் கிறிஸ்து மன்னிப்பாரா? இல்லையே. ஆனபடியாலே உணர்த்தப்படுகின்ற வேளையிலே உணர்ந்து வருகின்றவனை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஏன் இப்படி என்றால் அருமையானவர்களே, இங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மன்னிக்காதவர்கள் என்றால் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையே பெரியதான ஒரு விரிசல், அதாவது பெரியதான ஒரு இடைவெளி ஒன்று உண்டாகிவிடும். ஏனென்றால் நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே கூட நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அவை இந்த வசனத்தை மையமாக வைத்து கிறிஸ்து அங்கு பேசுகின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் இங்கு ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்திருக்கிற காரியம் என்னவென்றால், உனக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற உறவு என்ன விதத்திலே உறுதிப்படும் என்றால், உனக்கும் மற்றவனுக்கும் இருக்கின்ற ஒரு உறவிலே அது தெளிவாக எங்களுக்கு காட்டப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ நான் உன்னை மன்னித்தது போல நீ மன்னி, நான் உன்னிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீ என்னிடத்திலே அன்பு கூறு, நான் உன்னிடத்திலே இறங்கினது போல நீ இறங்கு, கண்கண்ட பிறனிடத்திலே அன்பு கூறாத நீ கண்காணா தேவனிலே அன்பு கூற முடியுமா என்றால், கிறிஸ்து இங்கு என்னத்தை இந்த வசனங்கள் மூலமாக சொல்லுகின்றார் என்றால், இங்கு நீ தேவனோடு உண்மையான ஒரு உறவிலே இருக்கின்றாய் என்றால், அது எண்ணத்தினாலே இங்கு நிரூபிக்கப்படும் என்றால், நீ மற்றவர்களோடு நீ இடைப்படுகின்ற விதத்திலே அது நிரூபிக்கப்படும். அதை நீ மற்றவர்களோடு சண்டையோடும் எரிச்சலோடும் நீ இடைப்படுகின்றாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத கிறிஸ்துவோடு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை வேதம் எங்களுக்கு சொல்கிறது. என்னவென்றால், எங்களுக்கு தேவனே எங்களுடைய ஜபத்திலே நாங்கள் ஏன் இங்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவிலே இந்த விரிசலானது இடைவெளியானது வரக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆராதனைக்கு வருகின்ற ஒருவனை பார்த்து சொன்ன காரியம், உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, நீ முதலிலே போய் அது என்ன செய், அவனோடு பேசி தீர்த்த பின்பதாக வந்து உன்னுடைய பொருத்தனைகளையும் ஆராதனையும் ஏற்றுக்கொள், அப்பொழுதுதான் நான் என்ன செய்வேன், உன்னுடைய ஆராதனையில் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆகவே நீ மற்றவர்களோடு பிரச்சனையோடு சண்டைகளோடு காணி சண்டைகளோடு கணவனோடு உறவில்லை மனைவியோடு பிரச்சனை பிள்ளைகளோடு சந்தோஷமின்மை ஊரவர்களோடு சண்டை எல்லா விதமான வெளியான அக்கிரமங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஆராதனையிலே உன்னை போல ஒரு நல்லவன் இல்லையே என்று நீ வருகின்ற வேளையிலே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வருகையும் உன்னுடைய ஆராதனையும் எனக்கும் உனக்கும் இருக்கின்ற உறவை ஒருபொழுதும் பலப்படுத்தாது. ஏனென்றால் நீ அங்கு மன்னிக்கவில்லை. நீ என்னோடு வந்து இந்த மன்னிப்பை உன்னுடைய பாவத்தை குறித்து அறிக்கை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்கும் உனக்கும் இடையிலே பெரியதான ஒரு இடைவெளி இருக்கின்ற. ஆகவே ஏன் இந்த நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால், அருமையானவர்களே, இங்கு தேவனுடைய உறவிலே எங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவிலே எந்த விதமான விரிசலும் வர கூடாது. நான் உன்னை மன்னிக்கிறதை நீ மறந்து போன. ஏன் உனக்கு மன்னிக்க முடியவில்லை என்றால், நீ உண்மையாகவே என்னுடைய மன்னிப்பை நீ உணர்ந்தவன் என்றால், நீ எவ்வளவோ எனக்கு விரோதமாக பாவம் செய்த நீ என்று நீ உண்மையாகவே உணர்ந்தவன் என்றால், அருமையாக நீங்கள் எல்லாரும் எழுதுகிறதை விட்டு ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு செய்த பாவமா அல்லது அயலவர்கள் உங்களுக்கு செய்கின்ற பாவமா பெரியதும் கொடூரமும்? நாங்கள் தேவனுக்கு செய்கின்ற பாவம், எந்த கேள்வியும் இல்லை. ஆகவே இந்த தேவன் இப்படியாக நாங்கள் பயங்கரமாக அனுதினமும் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் மீது அவர் இறங்குகின்ற வேளையிலே, நான் என்னுடைய சகோதரனுக்கு பாவத்தை மன்னிக்கின்றது எவ்வளவு ஒரு இலகுவான காரியம். எப்பொழுது எனக்கு இலகுவாக தெரியும் என்றால், எப்பப்பெல்லாம் என்ற பாவம் எல்லாம் எனக்கு முன்பாக பெரிதாக தெரியுமோ, அவலத்திற்கு எனக்கு விரோதமாய் ஒருவன் செய்கின்ற பாவம் எனக்கு சிறியதாக தெரியும். எப்பப்பெல்லாம் எனக்கு மற்றவன் செய்கின்ற பாவம் எல்லாம் பெரியதாக தெரியுமோ, என்னுடைய பாவம் எல்லாம் சிறியதாக தெரியுமோ, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் என்னோடு இல்லை. அருமையானவர்களே, இது நீங்கள் இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் உங்களுக்கு இறுதியிலே சொல்லுகின்றேன் அதனுடைய விளைவை. ஆகவே இப்படியாக நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏன் அங்கு மன்னிக்கவில்லை என்றால், காரணம் நாங்கள் மற்றவர்களும் பார்க்க நீதியானவர்கள் என்கின்ற சுயநீதி. நான் மற்றவனுடைய எனக்கு செய்த பாவத்திற்கு நான் அவனுக்கு தண்டிக்க வேண்டும் என்கின்ற அந்த சுயநீதி, அந்த பழி வாங்குதல், அந்த பெருமை, எல்லாவிதமான கொடியதான பாவங்களும் என்னிடத்திலே இருக்கின்றபடியாலேதான் எனக்கு மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை.
ஆனால் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இவ்வளவான ஒரு பெருமையோடு நீ இருப்பாயே ஆனால், இப்படியான ஒரு சுயநீதியோடு நீ இருப்பாயே ஆனால், எந்த விதத்திலும் உனக்கும் நான் என்ன செய்யப் போவதில்லை, பாவ மன்னிப்பை தரப்போவதில்லை.
ஆக இங்கே இரண்டாவதாக தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் உங்களை என்ன விதமாக மன்னித்தேன். இங்கு பாருங்கள், நீங்கள் 35:19, நீங்கள் அவனவன் தந்தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இயேசு சொல்லி போட்டாரே, இங்கு மன்னியுங்கள் என்று ஒருவன் வருகின்றவன், ஓகே நான் மன்னித்து விட்டேன் என்று ஏதோ ஒரு சாட்டு போக்கோடு ஒரு சம்பிரதாயமாக நாங்கள் அதை சொல்லுகின்றவர்களாக அல்லாமல், அது பூரண விருப்பத்தோடு உண்மையாகவே ஒரு மனுஷன் வந்து என்ன துமக்கு விரோதமாக நான் பாவத்தை செய்தேனே என்று அவன் சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் இணைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அதிலே எங்களை அவனுடைய இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும், எங்களை அவனுடைய இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும். நான் இப்படித்தானே அந்த தேவனிடத்திலே போனேனே, இவர் எப்படியாவது என்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு போனேனே, ஆகவே என்னுடைய பாவத்தை நான் ஒருபொழுதும் மறைக்காமல் அங்கே போனவர்களிலே தேவன் அங்கே என்னை பூரணமாய் மன்னித்தார் என்ற அந்த உறுதியான விசுவாசம் அது எங்களிடத்திலே வருகின்ற வேளையிலே, எங்களுக்கு முன்பாக ஒருதன் வருகின்ற வேளையில் நான் அப்படியே செய்வேன். இதைத்தான் கிறிஸ்து அந்த ஒரு உவமை மூலமாக சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்களே, நீங்க மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடும் நீங்கள் இதை மன்னிக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் இப்போ மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லி திருப்பி ஒரு நாலு நாள் மூன்று நாளை பின்பதாக அந்த பழைய பாவங்களை கிளறி கதைக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? தேவன் கிளற வழிக்கிட்டார் என்றால் உங்களுடைய பாவங்கள் நாற்றம் எடுத்து நாறுகின்ற அளவிற்கு என்னுடைய பாவங்கள் இருக்கின்றபடியாலே, எல்லாவிதமான நாற்றத்தை என்னுடைய ரத்தத்தினாலே ஒரு தரம் எங்களுக்கு அவர் மனப்பூர்வமாய் மன்னித்த தேவன், அதே போல நாங்களும் மற்றவர்களையும் மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு கிறிஸ்துவை போல மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவரீர் அப்படியான மன்னிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அருமையாக, நாங்கள் எப்படியாக மன்னிக்க வேண்டும் என்றால், தேவன் அங்கே உருக்கத்தோடு மனுஷனை மன்னித்தார். அங்கு அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு பாவி அவரிடத்திலே வருகின்ற வேளையிலே அவர் என்ன செய்கிறார், அவருடைய மனது உருகுகின்றது. ஆகவே இந்த பாவமான எனக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்து அவன் மனஸ்தாபப்படுகின்றானே என்ற அந்த மெய்யான அந்த உருக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எப்படி அவர்களே, அந்த கிறிஸ்துக்கு முன்பாக நான் எப்படியாக அந்த மனதிறக்கத்தை மனதுருக்கத்தை நான் தேவனிடத்திலே பெற்றுக் கொண்டேனோ, அதே போல நானும் மற்றொருவன் வருகின்ற வேளையிலே மனது எனக்கு உருகுகின்றதாக இருக்க வேண்டும் அவன் செய்த பாவத்தினால். சில வேளைகளில் நாங்களுடைய மனுஷீகத்திலே மற்றவர்கள் செய்கின்ற பாவங்கள் எங்களை சில வேளைகளை சந்தோஷப்படுத்தும், அல்லது மற்றவர்கள் செய்கின்ற பாவங்கள் எங்களை நியாயப்படுத்தும். ஆனால் கிறிஸ்து எப்படியாக உங்களுடைய பாவத்தோடு இடைப்பட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை சிந்தித்து மற்றவர்களை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உருக்கத்தோடு மன்னிக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் மெய்யாக கிறிஸ்து உங்களுடைய உங்களுக்காக உருகினார் என்பதை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அதை உணர்கின்ற வேளையிலே நிச்சயமாக வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்களும் மற்றவர்களுக்காக உருகுகின்றவர்களாக மனம் கசக்கின்றவர்களாக அவர்களுடைய பலவீனத்திலும் அவர்களுடைய பல அவர்களுடைய இயலாமைகளிலும் நீங்கள் தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தானே எங்களுக்கு வேதம் கற்றுத் தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதுகின்ற போல சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்குங்கள், ஒருவர் குறைக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். திரும்ப திரும்ப போதிக்கின்ற போதனை, திரும்ப ஒவ்வொரு நிருபத்திலும் அங்கு பவுல் அங்கு முன்வைக்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியத்திலும் அவருடைய மன்னித்து நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் ஒரே மனதோடு வாழுங்களே என்று சொன்ன ஆக நாங்கள் என்ன விதமாக இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதிலே அருமையானவர்களே அதனுடைய அர்த்தம் பரலோகத்திலும் எங்களுக்கு அப்படியான காரியம் ஒன்று உண்டு. அதான் 18 எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே நாங்கள் மன உருக்கத்தோடு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க தேவனங்களுக்கு அந்த ஆவியை தர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக அருமையானவர்களே தொடர்ச்சியாக நாங்கள் மன்னிக்க வேண்டும். சில வேளைகளை நாங்கள் ஒருவன் திரும்ப திரும்ப பிழை செய்தால் நாங்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் ஒருக்கா ரெண்டு தரம் மூன்று புட்டா நீங்க பிழை செய்தால் பரவாயில்லை, திரும்ப திரும்ப செய்கின்ற போது உங்களுக்கு இது மன்னிக்க முடியாது. நாங்கள் சில வேளைகளில் எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் சொல்லுகின்ற காரியம் ஒரு மனுஷீகத்திலே இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால் ஒருவன் 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். பேதுருக்கு இருந்த பெரியதான கேள்வி என்னவென்றால் இங்கே நியாய பிரமாணத்தின் படியாக நான் 7 தரமாக அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால் இல்லை, நீ ஒருவனை மன்னிக்கின்றதற்கு எண்ணிக்கைகள் இல்லாத அளவிலே நீ மன்னிக்கணும். ஏனென்றால் நான் உன்னை அப்படித்தானே மன்னித்தேன். நான் 7 தரம்தான் ஒரு மனுஷனை நான் மன்னிப்பேனே என்றால் பரலோக ராஜ்யத்திலே ஒரு மனிதனுமே இருக்க முடியாதே. ஆகவே நான் உன்னை 7 70 இல்லை 70 தர 70 அதாவது எண்ணு கடங்காத விதத்திலே உன்னை மன்னித்தேனே. நீ ஒவ்வொரு உண்மையாகவே உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் பேதுருவே, நீ எத்தனை தரம் நான் உன்னை மன்னித்தேன், எத்தனை தரம் நான் உன்னை மன்னித்தேன், எத்தனை தரம் நான் உன்னை மன்னிக்க போகின்றேன். எல்லாவற்றையும் கிறிஸ்து தேவன் அறிந்தவராக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீ 70 தரம் உண்மையாக ஒருவன் மனஸ்தாபப்பட்டால் 70 தரம் நீ வந்து மன்னிப்புக்கு. அருமையாளர்களே நீங்கள் இப்படியாக மன்னிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் உண்மையாகவே மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றீர்களா? மன உருக்கத்தோடு மன்னிக்கின்றீர்களா? தொடர்ச்சியாக நீங்கள் ஒருவரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? இப்படியான காரியத்தை உங்களுடைய இதயத்திலே நீங்கள் வைத்தால்தான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து உங்களை மன்னித்தார் என்கிறதிலே உங்களுக்கு ஒரு பிரதானமான பங்கு ஒன்று உண்டு. அவை 4வது காரியம் என்னவென்றால் இங்கே நாங்கள் சில வேளைகளிலே எங்களிடத்திலே ஒருவர் வந்து மன்னிப்பு கேட்கின்ற வேளையிலே சில வேளைகளிலே பெரிய பந்தாவிற்காக நாங்கள் மன்னிக்க ஆயத்தமாயிருப்போம். ஆனால் நாங்கள் போய் ஒருவரை மன்னிப்பு கேட்கிறது என்றால் எங்களுக்கு பெரியதான ஒரு பிரச்சனை. ஆகவே கிறிஸ்து இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் உன்னிடத்திலே நீ ஒருவன் வருகின்றது போல நீ என்ன செய்ய வேண்டும்? பிழைவிட்டால் போக வேண்டும். அவை நாங்கள் மன்னிக்கின்றவர்களாக மட்டுமல்ல நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பி மனம் கசந்து மற்றவர்களையும் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு குணாதிசயத்தை எங்களுக்கு இருக்க வேண்டும். சில வேளைகளிலே சின்ன பிள்ளைகளில் கூட பெற்றோர்கள் வீட்டிலே கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர்கள் பிழை செய்கின்ற வேளையிலே மன்னிப்பு கேட்கும்படியாக பெற்றோர்கள் அங்கு என்ன செய்யப்பட வேண்டும்? கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அவை இது சிறு வயதிலிருந்து ஒரு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு பழக்கத்தை அங்கு பழக்கி அவர்களுக்கு மற்ற சகோதரர்களையும் மன்னிக்கும்படியாகவும் மன்னிப்பு கேட்கின்ற வேளையிலே மன்னிக்கும்படியாகவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி ஏனென்றால் கிறிஸ்து எங்களுக்கு அப்படியாக கற்றுத் தந்திருக்கின்றார். இன்று ஏன் சண்டை சகோதரங்களுக்குள்ளே? ஏன் சண்டை எங்களுடைய இனங்களுக்குள்ளே? ஏன் சண்டை எங்களுடைய நாட்டிலே? ஏன் சண்டை என்றால் ஏன் பிரச்சனை என்றால் மன்னிக்கின்ற மனப்பான்மை ஒருவனுக்குமே இல்லை. எல்லாரும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாங்கள் ஆயத்தம் அல்ல. ஆனால் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் இந்த உலகத்தின் வழிகளிலே உலகத்தை போல நீங்கள் வாழாமல் கிறிஸ்துவை போல மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு கிறிஸ்து எப்படியாக எங்களை மன்னித்தார் என்று நாங்கள் பார்த்தால் அவர் ஒரு விதத்திலே தன்னைத்தானே பலி கொடுத்து எங்களை மன்னித்தார். நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபையினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். உங்களுடைய பாவ மன்னிப்பானது கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு வந்ததென்றால் அங்கு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் எவ்வளவோ ஒரு பெரியதான ஒரு தேவன் இங்கே சாதாரண ஒரு மனுஷனாக தன்னை தாழ்த்தி அவர் என்ன செய்கிறார், எங்களை மீட்கும்படியாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்து தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல தாழ்த்தி அவர் எங்களை மன்னித்தார். இன்னொரு அதில் பார்த்தால் நாங்கள் என்னத்தை தேவன் கற்றுத் தருகின்றார் என்றால், கிறிஸ்து என்ன விதமாக அங்கு எங்களை மன்னித்தார் என்றால், எவ்வளவோ ஒரு பெரியவர் தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக்கி தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மரணத்தின் மூலமாக எங்களை மன்னித்தாரே. அவை நீ எப்படி மன்னிக்கப்பட வேண்டும், உங்களுக்கு உனக்கு விரோதமாக பிழை செய்தால் நீ போய் சிலுவையில் அடிக்கப்பட்டு சாவதல்ல, நீ உன் ரத்தத்தை கிழித்து இந்த ரத்தத்தால் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகின்றதும் அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தாழ்மை இந்த எங்களுடைய இருதயத்திலே மன விருப்பத்தோடும் மன உருக்கத்தோடும் நீடிய பொறுமையோடும் நாங்கள் எங்களை தாழ்த்தி எந்த விதத்திலும் ஒருவன் வருகின்ற வேளையிலே நாங்கள் அவனுடைய வேதனைப்பட வருகின்ற வேளையிலே அவரை நாங்கள் மிகவும் இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்துகின்றவர்களாகவோ அல்ல, அந்த நேரத்திலே அவர்களை கேள்விகளை கேட்டு அவனை ஆகலும் வேதனைப்படுத்துகின்றவர்களாக அல்லாமல் நாங்கள் எங்களை தாழ்த்தி அவனிலே அன்பு கூர்ந்து மன இருக்கத்தோடு நாங்கள் மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அறிஞர்களை நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தாது விட்டால் எங்களை நாங்கள் ஏதோ ஒரு பெரிய பரிசுத்த வாங்கல் என்று நினைப்போமே ஆனால் மற்றவர்களிலும் பார்க்க நாங்கள் பரிசுத்த வாங்கல் என்று நாங்கள் நினைப்போமே ஆனால் தேவச்சொருடைய காரியம் என்னவென்றால் நீ ஒரு படுமுட்டாள். ஏனென்றால் நான் உன்னை ஒருபொழுதும் அப்படி நான் பார்க்கவில்லை. எவ்வளவோ பாவம் செய்தவர்களை கூறினான், என்ன விதமாக எல்லாம் மன்னித்த கேட்ட. விபச்சாரத்திலே இருந்த தாவீதை மன்னித்தனான், கொலை செய்த தாவீதை மன்னித்தனான், இப்படியாக இச்சைகளினாலும் பாவங்களினாலும் முறுமுறுத்த இஷ்டவேதர்களை மன்னித்தனான். இப்படியாக மன்னிப்பின் கரம் என்னிடத்தில் இருக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒருவரும் உங்களுடைய பாவங்களை ஒழித்து வைக்கின்றவர்களாக அல்லாமல் என்னிடத்திலே வந்த அந்த பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு நீங்களும் கிறிஸ்து மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதையே தேவனங்களுக்கு கற்றுத் தருகின்றான். ஆவியர்மே அவர்களை நாம் மன்னிக்கும் போது எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவராகிய தேவனங்களுக்கு செய்தது போல செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனங்களுக்கு இப்படியான மற்றவர்கள் எங்களுக்கு செய்கின்ற பாவத்தை குறித்து நாங்கள் ஆகலும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகின்றார் என்றால் உண்மையாகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் நாங்கள் யாருடையவர்கள், நாங்கள் தேவனுடையவர்கள், எங்களிலே தேவன் வாசமாயிருக்கின்றார். அவை இங்கு ஜோவான் எழுதின சுவிசேஷம் 15:18 தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் இங்கே உங்களை உலகம் பகைக்க முன்பதாக என்ன செய்கின்றது, அது என்னை பகைக்கின்றது. ஆகவே அவர்கள் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து உங்களிலே இருக்கின்றார். ஒருவர் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற வேளையிலே அவர் எனக்கு விரோதமாகவே பாவம் செய்கின்றானே, ஆனபடியாலே நீ என்ன செய்யாதே, நான் உன்னை மன்னித்தது போல மன்னி. ஏனென்றால் அவன் உனக்கு விரோதமாக இல்லை, அவன் முதலிலே எனக்கு விரோதமாகவே பாவம் செய்கின்றான். சரியான முக்கிய உண்மையாகவே தேவன் எங்களிலே இருக்கின்ற வேளையிலே ஒருவன் எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நாங்கள் அவனை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இவன் பாவம் உண்மையாகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற மனுஷன். அவன் எப்படியாக தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கின்ற மனுஷனை நாங்கள் கோபித்துக் கொள்ள முடியுமா? தேவன் அவனிலே இறங்க வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்க வேண்டும். தேவன் அவனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கோமே தவிர எனக்கு பாவம் செய்து விட்டானே நான் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் நானும் தேவனும் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு செய்கின்ற விரோதமான பாவத்துக்கு நான் தீர்ப்பு செய்வேன், தேவனுக்கு விரோதமாக செய்கின்றதற்கு தேவன் நியாயம், எனக்கும் அவங்களுக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பழிவாங்குதல் எனக்குரியது, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதிவு செய்வேன். ஆனால் நீ என்ன செய்யாதே, அப்படி செய்யாதே. பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டவர்களே பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்களே, பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னை அவர்கள் ஏன் துன்பப்படுத்துகிறார்கள் என்று அறியாமல் செய்கின்றார்களே என்று தேவன் அங்கு என்ன செய்கின்றார், அங்கு மன்னிக்கின்ற கிறிஸ்து. அதுபோல நாங்களும் அவர்கள் அறியாமையினாலே செய்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களிலும் பார்க்க வித்தியாசமானவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களுக்கும் கிறிஸ்து அல்லாதவனுக்கும் உடைய நிறைய வித்தியாசம் இருக்கின்றதே.
என்று நானும் நீங்களும் செய்ய வேண்டும். சில வேளைகளிலே
எங்களுக்கு இருக்கின்ற பெரியதான பிரச்சனைகள், அவர்கள் எங்களை ஏமாற்றி விடுவார்கள், நடிக்கின்றதான காரியத்தில் எங்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்லுங்க. ஆனால் உண்மையாக அவர் யாரை ஏமாற்றுகின்றார்கள்? தேவனை ஏமாற்றுகின்றார். அவர் என்னை ஏமாற்றுகின்றது ஒரு பிரச்சனை, நான் ஒரு பெரியதான மனுஷன் ஏமாந்து போகிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள், அவர்கள் தேவனை அவர்கள் அங்கே ஏழ்மைப்படுத்துகின்றார்கள் என்பதை நானும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து எங்களுக்கு தெளிந்த விதத்திலே கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், நீ மற்றவர்களை மன்னி, அவன் உனக்கு எப்படியான மாயத்தையும் காரியத்தை செய்த வேளையிலே அதை நான் பார்த்துக் கொள்ளுகின்ற தேவனாயிருக்கேன். ஆனால் நீ உன்னுடைய ஆத்மாவை குறித்து தெளிந்த மனச்சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களை முதலாவதாக நாங்கள் ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து எங்களிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு கொலோசியர் எழுதின புத்தகத்தை வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதின காரியம் என்னவென்றால், கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் ஏன் நீங்கள் எல்லாம் இப்படி மன்னிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏன் நீங்கள் மனப்பூர்வமாயும், நீங்கள் உண்மை உண்மையாக உள்ள இதயத்தோடும், நீங்கள் உருக்கத்தோடும், நீங்கள் தொடர்ச்சியாகவும் ஏன் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தராயிருக்கின்றீர்களே. ஆகவே நீங்கள் பரிசுத்தராய், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், நீங்கள் உறக்கமும் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் நீங்கள் கொண்டு தரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், நீங்க என்ன செய்வீர்கள்? மற்றவர்களை மன்னிப்பீர்கள். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுகின்ற வேளையிலே பரிசுத்தத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்ற வேளையிலே, நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் தேவனிடத்திலே போகின்ற வேளையிலே, எங்களிடத்திலே இந்த உருக்கமான இரக்கமும் தயவும் மனத்தாழ்மையும் பொறுமையும் ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற மன்னிக்காத குணம் எங்களுக்கு இருக்கும் என்றால், நாங்கள் யார் இல்லை? நாங்கள் பரிசுத்தரே இல்லையே. ஆகவே நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதிமான்கள் இல்லையே. ஆகவே தேவன் மெய்யாக எங்களை பரிசுத்தப்படுத்தினார், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் என்கின்ற உறுதி எனக்கு இருக்கின்ற போது நான் பரிசுத்தனாகவும், ஆகவே இந்த பரிசுத்தமாகிய நீங்கள் பரிசுத்தத்தோடு ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கின்ற வழியிலே ஆவியானவர் உங்களோடு இருப்பார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனபடியால் அருமையானவர்களே, உண்மையாகவே ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார் என்றால், ஏதோ நாங்கள் இங்கு கையை தட்டுவதனாலோ கூத்தாடுவதோ அதனுடைய அடையாளம் அல்ல. நாங்கள் ஏதோ வீண் வார்த்தைகளை அலம்புவது அதனுடைய அடையாளம் அல்ல. உண்மையாகவே பரிசுத்த ஆவியான இதயத்தில் இருக்கின்ற வழியிலே என்னுடைய சகல விதமான பாவங்களும் என்ன செய்யப்படும்? கலைந்து தள்ளப்பட்டு தேவன நிலை வாசமா இருப்பார். அப்படி இருக்கின்ற வேளையிலே பாருங்கள், ஆகையால் நீங்கள் பரிசுத்தரும் பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் பொறுமையையும் தரித்துக் கொண்டு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். ஏன் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்றால், பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்காவிட்டால், நீங்கள் பரிசுத்தரும் அல்ல, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களும் அல்ல. இறுதியாக அதனுடைய விளைவு என்னவென்றால் அருமையானவர்களே, நீங்கள் பாருங்கள், 34:18. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிற இடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தான். மிக மிக வேதனையான ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம் நரகம். உங்களை மனதார ஒரு மனுஷனை உங்களாலே மன்னிக்க முடியவில்லை என்றால், ஒருவர் உண்மையாகவே மனஸ்தாபப்படுகின்ற வேளையிலே உங்களாலே மன்னிக்க முடியவில்லை என்றால், தீங்காவன் செய்த பாவத்தை உணர்த்துகின்ற வேளையிலே, அவன் மனம் திரும்புகின்ற வேளையிலே உங்களாலே அவனை மன்னிக்க முடியவில்லை என்றால்,
தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் உன்னை மன்னிக்க போவதில்லையே, நான் உன்னை மன்னிக்காவிட்டால் உனது நிலைமை எங்கே இருக்கும்? கீழ்த்தான் வேதிலே, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
நீங்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற வேளையில் நீங்கள் மற்றவர்களோடு இருக்கின்ற உறவில் நீங்கள் அன்புள்ளவர்களாகவும், நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும், மன்னிக்கின்றவர்களாகவும் நீங்கள் இருக்கின்ற வேளையிலே, பூமியிலே நீங்கள் அதை செய்கின்றீர்களோ, அது பரலோகத்திலே என்ன செய்யப்படும்? உங்களுக்கு
தேவன் உங்களை அந்த விதத்திலே பார்ப்பார்.
உண்மையாகவே தேவன் உங்களிலே அன்பு கூர்ந்தால் நீங்கள் அன்பு கூறுகின்றவர்களாகவும், தேவன் உங்களிலே இறங்கினால் நீங்கள் இறங்குகின்றவர்களாகவும், தேவன் உங்களை மன்னித்தால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாகவும் இருப்பீர்களே. ஆனபடியால் இவை ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய விளைவு பயங்கர பாதகமானதாக இருக்கும். அதற்காக தர்மியாக்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எங்களுடைய முடிவு பாருங்கள், ஒருவனை மன்னிக்காத எங்களுடைய உருமாப்பான இருதயம், இறங்காத கல்லான இருதயத்திற்கெல்லாம் இடம் நரகம் என்றும், உண்மையாக நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்களும் மன்னிப்பு கேட்டு மற்றவர்களை மன்னிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு இருக்கின்ற இடம் பரலோகராட்சியம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான இடத்திலே நாங்கள் இருக்கின்ற உலையிலே, நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு செய்கின்ற பாவங்களை, பிள்ளைகளை நாங்கள் ஒற்று பொழுதும் தூக்கி பிடிக்கின்றவர்களாக அல்லாமல், அதை நாங்கள் வெறுக்கின்றவர்களாக அல்லாமல், உண்மையாக அவர்கள் மனம் திரும்பி எங்களிடத்திலே வருகின்ற உலையிலே, கிறிஸ்து என்னை உங்களை மன்னித்தது போல இரு கரங்களை நீட்டி நாங்கள் மற்றவர்களை சந்தோஷத்தோடு மன்னிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும், இதை உங்களுடைய உறவினர்களுக்கும், சிறுவர்களுக்கும் நீங்கள் கற்பியுங்கள். நான் ஓய்வினால் பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த காரியத்தை எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்து. உங்களுடைய ஓய்வினால் பாடசாலையை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வேறு எந்த தியோலஜி உரையில நீங்கள் கற்றுக் கொடுத்தும் எந்த பிரயோஜனம் இல்லை, பிள்ளை மன்னிக்காவிட்டால். ஆனபடியாலே நீங்கள் பிள்ளையானது ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக் கொடுங்கள். ஆவே, ஏனென்றால் கிறிஸ்து தன்னுடைய வருகையின் போது திரும்பி வருகின்ற வேளையிலே அவர் எங்களுடைய கிரியைகளை காண்கின்ற தேவனாக, நாங்கள் மற்றவர்களை உண்மையாக மன்னிக்கின்றோமோ என்பதை அறிந்த தேவனாக, இருதயத்திலே மற்றவனுக்கு விரோதமான காரியங்களை எப்பொழுதும் வைத்திருக்கிறோமோ என்று அறிந்த தேவனாக திரும்பி வருகின்ற வேளையிலே நீங்கள் வெட்கப்பட்டவராக இருப்பீர்கள். அதே நேரத்திலே நீங்கள் மன்னிக்காமல் விட்டாலும் நீங்கள் வெட்கப்பட்டவர்கள், நீங்கள் நீங்கள் மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அது வெட்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் நினைவிலே வைத்து எப்பொழுதும் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்க தேவன் எங்களுக்கு அந்த ஆவியை தர வேண்டும் என்று ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. தேவன் தாமே இந்த காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.